வணக்கம் மாணவர்களே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக தன்னுடைய சேவையினை சிறப்பான முறையில் வழங்கி வரும் உவா வானொலியின் குருகுலம் கல்வி சேவையுடன் இணைந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளா தேவி, விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயம், ஹல்துமுல்லை. அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நாம் தரம் 11 மாணவர்களுக்கான தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்தில் சங்க செய்யுள்கள் என்ற பகுதியினை பற்றி கலந்துரையாட இருக்கின்றோம். தரம் 11 தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்தில் சங்க செய்யுள்கள் என்ற பகுதியினை பற்றி கலந்துரையாட இருக்கின்றோம். மாணவர்களே, தரம் 11 தமிழ் இலக்கிய பாடப்புத்தகத்தில் சங்க செய்யுள்கள் இருக்கின்ற பக்கத்தினை திருப்பிக் கொள்ளுங்கள். அத்தோடு குறிப்பெடுத்துக் கொள்வதற்காக குறிப்பேடுகளையும் எழுது கருவிகளையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி மாணவர்களே, நீங்கள் இப்போது கற்றலுக்கு தயாரான நிலையில் இருப்பீர்கள் என நம்புகின்றேன். இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்லலாம். சங்க பாடல்கள் என்பது பழந்தமிழ் இலக்கியமாகும். சங்க பாடல்கள் என்பது பழந்தமிழ் இலக்கியமாகும். இச்சங்க பாடல்கள் சங்க காலத்தில் தோற்றம் பெற்றவை. சங்க காலம் என்றால் சங்கங்கள் அமைத்து தமிழ் வளர்த்த காலம். சங்கங்கள் அமைக்கப்பட்டு அச்சங்கங்களின் ஊடாக தமிழ் வளர்க்கப்பட்ட காலம் சங்க காலம். இக்காலத்தில் மன்னர்களின் வீரம், கொடை சிறப்பு, காதல் இவைகள் முக்கியமான பாடுபொருளாக பேசப்பட்டன. அதாவது இலக்கியங்களின் முக்கியமான பாடுபொருளாக வீரம், கொடை சிறப்பு, காதல் என்பன அமையப்பெற்றன. இவ்வாறான சிறப்பியல்புகளை வெளிப்படுத்துவதற்காக இக்காலத்தில் பல நூல்கள் தோற்றம் பெற்றன. அதாவது வீரம், கொடை சிறப்பு, காதல் போன்ற சிறப்பான இயல்புகளை வெளிப்படுத்துவதற்காக இக்காலத்தில் பல நூல்கள் தோற்றம் பெற்றன. அந்நூல்களை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்று அழைத்தனர். அதாவது சங்க காலத்தில் தோற்றம் பெற்ற நூல்களை பதினெண் மேற்கணக்கு நூல்கள் என்று அழைத்தனர். இந்த பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அகம் என்கின்ற காதலையும் புறம் என்கின்ற போர், வீரம், கொடை ஆகிய பண்புகளையும் சிறப்பான முறையில் எடுத்து எம்புகின்றது. இந்த பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அகம் என்கின்ற காதலையும் புறம் என்கின்ற போர், வீரம், கொடை ஆகிய பண்புகளையும் சிறப்பான முறையில் எடுத்து எம்புகின்றது. அன்பார்ந்த மாணவர்களே, சங்க காலத்தில் காதல் என்றால் என்ன என்பதற்கான வரைவிலக்கணம் ஒன்று காணப்படுகின்றது. சங்க காலத்தில் காதல் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் அல்லது எவ்வாறான நிலையில் இருந்தது என்பதற்கான ஒரு வரைவிலக்கணம் காணப்படுகின்றது. அதாவது ஒத்த வயதினையுடைய ஆணும் பெண்ணும், அதாவது ஒரே பருவத்தையுடைய ஆணும் பெண்ணும் தம்முடையே கொண்டிருக்கின்ற ஆழமான அன்பினை பரிமாறிக்கொள்கின்ற தன்மை காதல் என்று சொல்லப்படுகின்றது. இது சங்க காலத்தில் காதலுக்கான வரைவிலக்கணம். அடுத்ததாக மாணவர்களே, தலைவன் தலைவி இவர்கள் இச்சங்க இலக்கியங்களில் முக்கியமான பாத்திரங்களாக காணப்படுகின்றார்கள். அத்தோடு தோழன் தோழியும் முக்கியமான பாத்திரங்களாக பேசப்படுகின்றனர். இங்கு தரம் 11 தமிழ் இலக்கிய நூலில் சங்கச் செய்யுள்கள் என்ற பகுதியில் 2 பாடல்கள் தரப்பட்டுள்ளன. தரம் 11 தமிழ் இலக்கிய நூலில் சங்கச் செய்யுள்கள் என்ற பகுதியில் 2 பாடல்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றுள் அகத்தினைக்குரிய பாடல் ஒன்றும் புறத்தினைக்குரிய பாடல் ஒன்றும் அகத்தினைக்குரிய பாடல் ஒன்றும் புறத்தினைக்குரிய பாடல் ஒன்றும் மாணவர்களே, முதலாவதாக தரப்பட்டுள்ள பாடல் அகத்தினைக்குரிய பாடல். முதலாவதாக தரப்பட்டுள்ள பாடல் அகத்தினைக்குரிய பாடல். அகம் அகத்தினை என்றால், அகத்தினை என்றால் நான் முன்பு கூறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அகம் என்பது காதல். அகம் என்பது காதல். முதலாவது பாடல் காதல் ஒழுக்கம் சார்ந்த பாடலாகும். 2 பாடல்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதில் முதலாவது பாடல் காதல் ஒழுக்கம் சார்ந்த பாடலாகும். மாணவர்களே, இந்த அகத்தினையில் அமைந்த பாடல் குறுந்தொகை என்ற நூலில் இடம்பெற்ற பாடலாகும். குறுந்தொகை என்ற நூலில் இடம்பெற்ற பாடலாகும். நாம் இப்பொழுது குறுந்தொகை என்ற நூல் பற்றிய சிறிய அறிமுகம் ஒன்றினை பார்த்துவிட்டு வருவோம். குறுந்தொகை என்ற நூல் அறிமுகத்தை கொஞ்சம் பார்த்துவிட்டு வருவோம். குறுந்தொகை என்பது குறுகிய அடிகளை கொண்ட பாடல்களின் தொகுப்பு நூலாகும். குறுந்தொகை என்பது குறுகிய அடிகளை கொண்ட பாடல்களின் தொகுப்பு நூலாகும். அடிகள் என்பது பாடல் அடியை குறிக்கின்றது. மாணவர்களே, அடிகள் என்று கூறும்போது பாடல் அடிகளை குறிக்கின்றது. 4 அடிகள் முதல் 8 அடிகள் வரை குறுந்தொகை நூலில் உள்ள பாடல் அடிகள் காணப்படுகின்றன. சிற்றில்லையாக 4 அடிகளையும் பேரில்லையாக 8 அடிகள் வரையும் குறுந்தொகை நூலில் உள்ள பாடலினுடைய அடிகள் காணப்படுகின்றன. மொத்தமாக 402 பாடல்கள் இந்த நூலில் காணப்படுகின்றன. 402 பாடல்கள் இந்த நூலில் குறுந்தொகை நூலில் காணப்படுகின்றன. அதில் 61 பாடலே இங்கு நாம் பார்க்க போகும் பாடல். 402 பாடல்களில் 61 பாடல்தான் பாடநூலில் எமக்காக தரப்பட்டுள்ள குறுந்தொகை பாடல். மாணவர்களே, இப்பாடல் மருத நிலத்துக்குரிய ஓர் பாடலாகும். மருத நிலத்துக்குரிய ஓர் பாடலாகும். உங்களுக்கு தெரியும், மருத நிலம் என்பது வயலும் வயல் சார்ந்த விவசாய நிலமாகும். வயலும் வயல் சார்ந்த பிரதேசத்தினைத்தான் நாங்கள் மருத நிலம் என்று கூறுவோம். இப்பாடலின் துறையாக அமைவது தோழியால் தலைமகன் வாயிலுக்கு உரைக்கப்பட்டது. தோழியால் தலைமகன் வாயிலுக்கு உரைக்கப்பட்டது. மாணவர்களே, தும்பி சேர் கீரன் என்ற புலவரால் இப்பாடல் பாடப்பட்டுள்ளது. இப்பாடலை பாடிய புலவர் தும்பி சேர் கீரன். தும்பி சேர் கீரன் என்ற புலவர். இது ஊடல் ஒழுக்கத்தில் அமைந்த பாடலாகும். ஊடல் ஒழுக்கத்தில் அமைந்த பாடலாகும். மாணவர்களே, சங்க காலத்தில் ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு ஒழுக்கங்கள் காணப்பட்டன. ஒவ்வொரு நிலத்துக்கும், ஒவ்வொரு நிலம் என்றால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய நிலங்கள் அங்கே காணப்பட்டன. ஆகியவை நிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தன. இங்கு எமக்காக தரப்பட்டுள்ள பாடல் மருத நிலத்துக்குரிய பாடலாகும். இந்த மருத நிலத்துக்குரிய ஒழுக்கமாக ஊடல் ஒழுக்கம் அமைய பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் ஊடல் ஒழுக்கத்தில் அமைந்த பாடல் இந்த பாடல். ஊடல் என்றால் தற்காலிக கோபம். ஊடல் என்றால் தற்காலிக கோபம். தற்காலிக கோபம் என்பது இது நீண்ட நாட்களுக்கு தொடர்ச்சியாக செல்லாத ஒரு தற்காலிக கோபம். இது வந்து நீண்ட நாட்களுக்கு தொடர்ச்சியாக செல்லாத ஒரு கோபம் என்று கூறலாம். அதாவது பரத்தையரிடம் சென்ற தலைவன் மீது ஊடல் கொண்ட தலைவிக்காக தோழி கூற்றாக அமைந்த பாடல் இதுவாகும். பரத்தையரிடம் சென்ற தலைவன் மீது ஊடல் கொண்ட தலைவிக்காக தோழி கூற்றாக அமைந்த பாடல் இந்த பாடலாகும். சரி மாணவர்களே, நாம் இப்பொழுது இப்பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தினை பார்ப்போம். எவ்வாறான சந்தர்ப்பத்தில் இப்பாடல் பாடப்பட்டது அல்லது பாடல் எழுப்பப்பட்டது என்று பார்ப்போம். நாங்கள் முன்பே பார்த்தோம், மருத நிலம் என்பது வயலும் வயல் சார்ந்த விவசாய நிலம். மருத நிலம் என்பது வயலும் வயல் சார்ந்த விவசாய நிலம். இந்நிலத்தில் வாழ்கின்ற தலைவர்கள் குறித்த ஒரு காலத்துக்குள்ளேயே தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு மிகுதியான நேரங்களில் வேலையில் ஏற்பட்ட களைப்பை போக்கிக் கொள்வதற்காக களியாட்டு நிகழ்வுகளில் ஈடுபடுவது வழக்கமாக காணப்பட்டது. அது குறித்த நேரத்தில் தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு வேலையில் ஏற்பட்ட களைப்பை போக்கிக் கொள்வதற்காக இந்த மருத நிலத்தலைவர்கள் களியாட்டு நிகழ்ச்சிகள், ஆட்டம், பாட்டு போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது வழக்கமாக காணப்பட்டது. அவ்வாறே இப்பாடலில் வருகின்ற தலைவனும் தன்னுடைய களைப்பை போக்கிக் கொள்வதற்காக ஆடல் பாடல்களில் ஈடுபட்டு மகிழ்ந்திருந்தான். அவ்வாறு ஆடல் பாடல்களில் மகிழ்ந்திருந்தவன் அங்கிருக்கின்ற பரத்தையர்களோடு கூடி மகிழ்ந்து அவ்வாறே அந்த பரத்தையர்களின் இல்லங்களிலேயே தங்கியும் விடுகின்றான். அவ்வாறு தங்கிய தலைவன் மறுபடியும் தன்னுடைய தலைவியிடம் செல்கின்ற சந்தர்ப்பத்தில் பாடப்பட்டதுதான் இப்பாடல். இதுதான் இந்த பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம். எவ்வாறென்றால், தன்னுடைய வேலையின் களைப்பை போக்கிக் கொள்வதற்காக ஆடல் பாடல்களில் ஈடுபட்டிருந்த தலைவன் அங்கேயே பரத்தையர்களோடு கூடி மகிழ்ந்து அந்த பரத்தையர்களினுடைய இல்லங்களிலேயே தங்கியும் விடுகின்றான். அவ்வாறு தங்கிய தலைவன் மறுபடியும் தன்னுடைய தலைவியிடம் செல்கின்ற சந்தர்ப்பத்தில் இடம்பெற்றதுதான் இந்த பாடல். இதுதான் இந்த பாடல் இடம்பெற்ற சந்தர்ப்பம். மாணவர்களே, நாம் இப்பொழுது பாடலை பார்ப்போம். தச்சன் செய்த சிறுமா வையம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும் கையின் ஈர்த்து இன்புறும் இளையோர் போல் உற்று இன்புறேம் ஆயினும் நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம் செறிந்தன வளையே. தச்சன் செய்த சிறுமா வையம் ஊர்ந்து இன்புறார் ஆயினும் கையின் ஈர்த்து இன்புருவும் இளையோர் போல் உற்று இன்புற்றேம் ஆயினும் நற்றேர் பொய்கை ஊரன் கேண்மை செய்து இன்புற்றனம் செறிந்தன வளையே. பாருங்கள் மாணவர்களே, இந்த பாடலில் எட்டு அடிகளை கொண்டு அமைந்திருக்கின்றது. இப்பாடல் கூறுகின்ற கருத்தை பார்த்தோமாக இருந்தால் தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டிய கைவண்டியில் ஏறி அதனை செலுத்தி இன்பம் பெறாவிடனும் அவ்வண்டியை கையால் இழுத்து இன்பமடையும் சிறு பிள்ளைகள் போல தலைவனுடன் மெய்யுற்று அதாவது மெய்த்தழுவி தலைவி இன்பமடையாவிட்டாலும் நல்ல தேர்களையும் பொய்கைகளையும் உடைய ஊருக்கு தலைவனது நட்பை எம் உள்ளத்தே மென்மேலும் பெருகச் செய்து இன்புற்றேன். அதனால் வளையல்கள் கலராமல் கையில் இறுகி காணப்பட்டன என கூறப்பட்டுள்ளது. மறுபடியும் அந்த கருத்தை பார்ப்போம் மாணவர்களே. தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டிய கைவண்டியில் ஏறி அதனை செலுத்தி இன்பம் பெறாவிடனும் அவ்வண்டியை கையால் இழுத்து இன்பமடையும் சிறு பிள்ளைகள் போல தலைவனுடன் மெய்யுற்று தலைவி இன்பமடையாவிட்டாலும் நல்ல தேர்களையும் பொய்கையையும் உடைய ஊருக்கு தலைவனது நட்பை எம் உள்ளத்தே மென்மேலும் பெருகச் செய்து இன்புற்றேன். அதனால் வளையல்கள் கலராமல் கையில் இறுகி காணப்பட்டன என கூறப்பட்டுள்ளது. மாணவர்களே, வாருங்கள், நாம் இப்பொழுது பாடலின் பதங்களுக்கான பொருளையும் விளக்கத்தினையும் பார்ப்போம். தச்சன் செய்த என்றால் தச்சனால் செய்யப்பட்ட. தச்சனால் செய்யப்பட்ட சிறு மா, மா என்றால் குதிரை. சிறு மா என்னும் போது சிறிய குதிரைகள், சிறிய குதிரைகள். வையம் என்பதற்கு உலகம் என்ற ஒரு பொருளும் வண்டி என்ற பொருளும் காணப்படுகின்றன. இங்கு வையம் என்பது கைவண்டியை குறிக்கின்றது. அப்போது தச்சன் செய்த சிறு மா வையம், சிறிய குதிரைகள் பூட்டிய வண்டில். எனவே சிறிய குதிரைகள் பூட்டிய கைவண்டியில், சிறுமா வையம் என்பது சிறிய குதிரைகள் பூட்டிய கைவண்டியில், ஊர்ந்து இன்புறாராயினும், ஊர்ந்து இன்புறார் ஆயினும் இதில் ஊர்ந்து என்பது செலுத்தி, இன்புறார் என்பது இன்பமடையாவிட்டாலும், அதாவது அந்த வண்டியில் ஏறி செலுத்தி இன்பமடையாவிட்டாலும், கையின் ஈர்த்து இன்புருவும், கையால் ஈர்த்து என்பது இழுத்து, கையால் இழுத்து, இன்புரும் இன்பமடையும், இன்புரும் இன்பமடையும். முதலில் பார்த்தோம் இன்புறார், அது இன்பமடையாத நிலையையும், இன்புரும் என்பது இன்பமடைதலையும் குறிக்கின்றது. அவ்வண்டியை கையில் இழுத்து இன்பமடையும் இளையோர் போல், இளையோர் என்றால் இளம் பிள்ளைகள் என்று அர்த்தம், அல்லது சிறு பிள்ளைகள் போல, கையில் இழுத்து இன்பமடையும் இளையோர் போல், சிறு பிள்ளைகள் போல. உற்று இன்புற்றேம் ஆயினும், உற்று என்பது மெய்யுற்று, மெய்தழுவி. இன்புற்றேம் என்பது இன்பம் பெறாவிடினும், இன்புறேம் என்பது இன்பம் பெறாவிடினும், நற்றேர் நல்ல தேர்களையும் பொய்கையையும் உடைய ஊரன் கேண்மை. ஊரன் என்பது இங்கு தலைவனை குறிக்கின்றது. அதாவது நல்ல தேர்களையும் பொய்கையையும் உடைய ஊரின் தலைவன். கேண்மை என்பது நட்பு, இங்கு அன்பு காதல் என்று எடுத்துக்கொள்ளலாம். செய்து இன்புற்றனம், எம் உள்ளத்தே செய்து, செய்து என்பது பெருகச் செய்து, பெருகச் செய்து. இன்புற்றனம் என்பது இன்பம் அடைந்தேன், அதனால் செறிந்தன வளையே. செறிவு என்பதற்கு இங்கு இறுகி என பொருட்படும். வளையல்கள் கலராமல் கையில் இறுகி அமைந்துள்ளன. பாருங்கள் மாணவர்களே, தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டிய கைவண்டியில் ஏறி அதனை செலுத்தி இன்பம் பெறாவிடனும், கையால் இழுத்து இன்பமடையும் சிறு பிள்ளைகள் போல, தலைவனுடன் மெய்யுற்று, அதாவது மெய் தழுவி, மெய் என்பது உடல், மெய்யுற்று இன்பம் பெறாவிடனும், நல்ல தேரையும் பொய்யையும் உடைய ஊருக்கு தலைவனது நட்பை உள்ளத்தே மென்மேலும் பெருகச் செய்து இன்புற்றேன், அதனால் வளையல்கள் கலராமல் கைகளில் இறுகி அமைந்துள்ளன என்று பொருள் அமைகின்றது. மாணவர்களே, தலைவனை பிரிந்திருக்கின்ற தலைவியர்களுக்கு பிரிவு துயர் வாட்டுவதால் தலைவியர்களுடைய உடல் மெலிவடைந்து காணப்படுவது வழக்கமான ஒன்று. தலைவனை பிரிந்து வாழ்கின்ற தலைவியர்களுக்கு பிரிவு துயர் வாட்டுவதால் அவர்களுடைய உடல் மெலிவடைந்து காணப்படுவது வழக்கமான ஒன்று. ஆனால் மெலிவடைந்து செல்வதனால், அவருடைய கையில் அணிந்திருக்கின்ற வளையல்கள் அவ்வாறு உடல் மெலிவடைந்து செல்வதனால், அவர்கள் கையில் அணிந்திருக்கின்ற வளையல்கள் கலரும், கலண்டு விழும். ஆனால் இங்கு தலைவனை பிரிந்திருந்த நிலையிலும் தலைவியின் கைவளையல்கள் அவளுடைய கையில் இறுக்கமாக காணப்படுகின்றன. இதற்கு காரணமாக இங்கு கூறுகின்ற விடயம், தலைவனை பிரிந்திருந்த நிலையிலும் தலைவி ஏற்கனவே தலைவன் தன்னோடு கொண்டிருந்த நட்பை அல்லது காதலை தன்னுடைய உள்ளத்தை மென்மேலும் பெருக செய்து மகிழ்ந்திருக்கின்றாள். தலைவனை பிரிந்திருந்த நிலையிலும் கூட தலைவி ஏற்கனவே தலைவன் தன்னோடு கொண்டிருந்த நட்பை அல்லது காதலை தன்னுடைய உள்ளத்தில் மென்மேலும் பெருகச் செய்து மகிழ்ந்திருக்கின்றாள். இதனால் தலைவனுடைய பிரிவு தலைவியை பாதிக்கவில்லை. தலைவனின் எண்ணத்திலேயே தலைவி மகிழ்ச்சியோடு காணப்பட்டிருக்கின்றாள். இதனால் தலைவியினுடைய வளையல்கள் கலராமல் இறுக்கமாக காணப்பட்டதாக புலவர் குறிப்பிடுகின்றார். மாணவர்களே, தலைவி தான் அடைந்த இன்பம் எது போன்றது என்பதற்கு அழகான ஓர் அணியை பயன்படுத்தி விளக்கியுள்ளார் புலவர். புலவர் யார்? தும்பிசேர் கீரன். தலைவி தான் அடைந்த இன்பம் எது போன்றது என்பதற்கு அழகான ஓர் அணியை பயன்படுத்தி விளக்கியிருக்கின்றார். அதாவது உவமை அணியினூடாக சிறப்பான முறையில் விளக்கியிருக்கிறார். மாணவர்களே, சாதாரண தர பரீட்சையில் அணிச்சிறப்பு பற்றிய வினாக்கள் அடிக்கடி எழுப்பப்படுகின்றன. அதனால் சற்று கவனித்து இதை பார்த்துக்கொள்ளுங்கள். தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டிய வண்டியில் ஏறி செலுத்தி இன்பமடையாத சிறுவர்கள் அதனை கையில் இழுத்து இன்பமடைகின்றனர். இது உவமையணி. தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டிய வண்டியில் ஏறி செலுத்தி இன்பமடையாத சிறுவர்கள் அதனை கையில் இழுத்து இன்பமடைகின்றனர். அதே போல தலைவியும் தலைவனுடன் மெய்யுற்று அல்லது மெய்த்தழுவி இன்பமடையாவிட்டாலும் தலைவனது நட்பை அல்லது காதலை அவளுடைய உள்ளத்தில் மென்மேலும் பெருகச் செய்து இன்பமடைகின்றாள். தலைவனுடன் மெய்யுற்று இன்பமடையாவிட்டாலும் தலைவனது நட்பை அல்லது காதலை அவளுடைய உள்ளத்தில் மென்மேலும் பெருகச் செய்து இன்பமடைகின்றாள். சிறுவர்கள் அந்த வண்டியில் ஏறி செலுத்தி இன்பமடையாவிட்டாலும் அதனை கையில் இழுத்து இன்பம் அடைவதைப் போல தலைவியும் தலைவனோடு கூடி இருந்து இன்பம் அடையாவிட்டாலும் அவனது நட்பை தன்னுடைய உள்ளத்தில் மென்மேலும் பெருகச் செய்து, அதாவது தலைவனுடைய நினைப்பால் மகிழ்ந்திருக்கின்றாள். சிறுவர்கள் இன்பம் அடைந்ததை போல் தலைவியும் இன்பம் அடைந்து காணப்படுகின்றாள். எனவே இது உவமை அணியாகும். மாணவர்களே, உவமை அணி என்றால் உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை என்பன முக்கியமான அம்சங்கள் என்பது நீங்கள் அறிந்ததே. உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை என்பன முக்கியமான விடயங்கள் என்பது நீங்கள் அறிந்த விடயம். உவமானம், இங்கு உவமானமாக கைவண்டியில் ஏறி செலுத்தி இன்பம் பெறாவிடினும் கையால் இழுத்து இன்பமடையும் சிறுபிள்ளைகள் இது உவமானம். இங்கு உவமேயம், தலைவன் மெய்யுற்று இன்பம் பெறாவிட்டாலும் தலைவனது நட்பை உள்ளத்தை பெருகச் செய்து இன்பமுற்ற தலைவி. உவமேயம், தலைவனை மெய்யுற்று இன்பம் பெறாவிட்டாலும் தலைவனது நட்பை உள்ளத்தை பெருகச் செய்து இன்பமடைந்த தலைவி. பொதுத்தன்மை என்பது மேற்குறிப்பிட்ட இரண்டு விடயங்கள், அதாவது உவமானம், உவமேயம், இது இரண்டுக்கும் இடையில் இருக்கின்ற பொதுவான தன்மைதான் பொதுத்தன்மை. உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் இடையிலே இருக்கின்ற பொதுவான தன்மைதான் பொதுத்தன்மை. இங்கு பொதுத்தன்மை வேண்டிய இன்பம் பெறாவிடினும் இன்னொரு இன்பம் பெற்று திருப்தி காணல் சிறுபிள்ளைகள் வண்டியில் ஏறி செலுத்தி இன்பமடைய நினைத்தார்கள். இருந்தும் தனது கைகளில் இழுத்து இன்பமடைந்து திருப்தி அடைந்தார்கள். தலைவி தலைவனோடு மெய்யுற்று இன்பமடைய நினைக்கின்றால் இருந்தும் தலைவனுடைய நட்பை உள்ளத்தில் பெருகச் செய்து அதனூடாக திருப்தி அடைகின்றாள். இதுதான் இந்த உவமையின் பொதுத்தன்மையாக காட்டப்படுகின்றது. மாணவர்களே, இந்த அணிக்கான தெளிவான விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். உவமை அணிக்கான தெளிவான விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இப்பாடலில் தோழி வாயில் மறுத்ததற்கான காரணத்தை நோக்குவோமாக இருந்தால், ஏன் தோழி வாயில் மறுக்கிறாள்? ஏனென்றால் தோழியானவள் தலைவனுக்கு வாயில் மறுக்கிறார் அல்லவா, அதாவது தலைவியிடம் வருதலை தடுக்கின்றார். இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால், தலைவன் தலைவியை விட்டு பரத்தையர்பால் சென்றதை கண்டும் தலைவன் தன்னோடு இருப்பது போன்ற இன்பத்தை தலைவி பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கின்றாள். மறுபடி தலைவியிடம் வந்து தலைவன் செய்யத்தக்கது ஒன்றுமில்லை. ஏனென்றால் ஏற்கனவே தலைவி இப்பொழுது மகிழ்ச்சியோடு தான் காணப்படுகின்றாள். அதாவது தலைவியை மகிழ்ச்சிப்படுத்த தேவையில்லை. ஏனென்றால் தலைவி மகிழ்ச்சியோடு தான் இருக்கின்றாள். இதற்காகத்தான் தோழி வாயில் மறுக்கிறாள். இதுதான் தோழி வாயில் மறுத்ததற்கான காரணம். இப்பாடலானது தலைவிக்காக தோழி கூற்றாக அமைந்த பாடலாகும். மாணவர்களே, தலைவியின் மகிழ்ச்சிக்கு, அதாவது தலைவி மகிழ்ந்திருந்ததால் தலைவி மகிழ்ந்திருந்தாள் என்பதற்கு சான்றாக காட்டப்படுவது தலைவியின் கையில் உள்ள வளையல்கள் கலராமல் இறுகியிருந்தமையே. மாணவர்களே, மீண்டும் இப்பாடல் பற்றிய சிறிய விளக்கத்தினை பார்ப்போமாக இருந்தால், இப்பாடல் சங்க காலத்தில் இருந்த குறுந்தொகை என்ற நூலில் இடம்பெற்ற அகத்திணையில் அமைந்த ஓர் பாடலாகும். இது மருத நிலத்துக்குரிய ஊடல் ஒழுக்கத்தில் அமைந்த பாடல், தோழி கூற்றாக அமைந்த பாடல், தும்பி சேர்க்கீரன் என்ற புலவரால் பாடப்பட்ட பாடல். மாணவர்களே, சாதாரண தர பரீட்சைக்கு இப்பாடல் தொடர்பான அல்லது இப்பாடலிலிருந்து எவ்வாறான வினாக்கள் எழுப்பப்படலாம் என்பதை பார்ப்போம். இப்பாடலில் பயிலப்பட்டுள்ள அணியின் சிறப்பை விளக்கச் சொல்லி கேட்கலாம். இப்பாடல் யாருக்காக யார் கூற்றாக அமைந்துள்ளது என்று கேட்கலாம். தலைவி இன்பம் பெற்றுள்ளார் என்பதை எவ்வித சான்றுகளுடன் தோழி கூறி நிற்கின்றாள் என்பதை விபரிக்குக என்று கேட்கலாம். தலைவி கையில் அமைந்துள்ள வளையல்கள் கலராமல் இறுகி அமைந்துள்ளன என்ற கூற்று தோழியால் எதனை நிரூபிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளது, விளக்குக. குறுந்தொகை பாடலில் காட்டப்பட்டுள்ள ஒழுக்கம் இது, ஏன் அவ்வொழுக்கம் ஆயிற்று போன்ற வினாக்கள் இப்பாடலிருந்து எழுப்பப்படலாம். மாணவர்களே, இந்த குறுந்தொகை பாடலுக்கான போதிய விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது நாம் சங்கச் செய்யுளின் அடுத்த பாடலான புறநானூறு பாடலுக்கு செல்வோம். இப்பாடலும் சங்ககால எட்டு தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு என்ற இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடலாகும். மாணவர்களே, இந்நூல் புறப்பொருள் சார்ந்த 400 பாடல்களை கொண்ட ஒரு நூலாகும். அதனால்தான் இந்நூலுக்கு புறநானூறு என்று பெயர் வந்தது. இந்த 400 பாடல்களில் எமக்கு தரப்பட்டிருக்கின்ற பாடல் 243வது பாடல். நாங்கள் ஏற்கனவே அகத்தினைச் செய்யுளை கற்றபோது அகம் புறம் பற்றிய விளக்கத்தினை பார்த்தோம். அகம் என்றால் என்ன, புறம் என்றால் என்ன என்று பார்த்தோம். புற ஒழுக்கம் என்றால் மன்னர்களின் வீரம், ஆட்சி திறன், போர், தோற்றப்பொழிவு, கொடைத்திறன் போன்றவைகள் என்று பார்த்தோம் அல்லவா. என்பவற்றை புறத்தினைக்குள் அடங்க படுபவை. ஆனால் புறத்திணையில் அமைந்த இப்பாடல் இளமை காலத்தை எண்ணி வருத்தமுறுகின்ற ஓர் நிலைமையினை கூறுகின்ற கையறு நிலை பற்றி கூறுகின்ற ஒரு பாடலாகும். இளமை காலத்தை எண்ணி வருத்தமுறுகின்ற ஒரு நிலையினை கையறு நிலை பற்றி கூறுகின்ற ஒரு பாடலாகும். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருவருக்கும் மறக்க முடியாத இனிமையான பருவம் இளமை பருவம். இப்பாடலை பாடிய புலவர் கொடித்தலை விழுத்தண்டினார். மாணவர்களே, நாம் இப்பொழுது இப்பாடல் எழுந்த சந்தர்ப்பத்தை நோக்குவோம். எந்த சந்தர்ப்பத்தில் இப்பாடல் எழுந்தது என்று பார்ப்போம். இப்பாடலை பாடிய கொடித்தலை விழுத்தண்டினார் என்ற புலவர் தன்னுடைய இளமை காலத்து நினைவுகளை எண்ணி வருத்தமுற்றதாக பாடியுள்ளார். அதாவது கையறு நிலையை உணர்த்துகின்ற பாடலாகும். கையறு நிலை என்பது இழந்த ஒன்றை நினைத்து வருந்தி பாடுவது. கையறு நிலையாகும். இப்புலவரும் தன்னுடைய இளமை பருவத்திலே தான் இவ்வாறு இன்பமாக வாழ்ந்தேன் என்பதை எடுத்து கூறுவதாக அமைந்த பாடல். மாணவர்களே, இப்பாடலாசிரியர் இப்போது ஊன்றுகோலின் உதவியுடனேயே நடமாடுகின்றார். உடல் நடுக்கமுற்ற நிலையில் காணப்படுகின்றது. இருமலுக்கிடையே சில சொற்களையே அவரால் பேச முடிகின்றது. இவ்வாறான நிலையில் இருக்கின்ற அப்புலவர் ஒரு குளக்கரை அருகே செல்கிறார். அங்கே நின்று கொண்டு அந்த குளத்தில் தான் தன்னுடைய இளமை காலத்தில் நீராடி மகிழ்ந்திருந்த சந்தர்ப்பங்களை எண்ணி பார்க்கிறார். எவ்வாறென்றால், அந்த இளமை பருவத்தில் தன்னுடைய நண்பர்களோடு அக்குளத்தில் கூடி மகிழ்ந்திருந்த நினைவுகள் அவர் மனதில் தோன்றுகின்றது. நண்பர்களோடு நீராடி திணிவான மணலை எடுத்து அதில் பாவை செய்து அந்த பாவைக்கு மலர்களை பறித்து வைத்து குளிர்ச்சியான பொய்கையில் நீராடும் போது பெண்களோடு சேர்ந்து அவர்கள் தழுவும் போது தானும் தழுவி அவர்கள் அசையும் போது தானும் அசைந்து ஆடி மகிழ்ச்சியாக நீராடுகின்ற நேரத்தில் அந்த நீர்நிலையின் அருகில் இருக்கின்ற மருத மரத்தில் கிளை ஒன்று, அதாவது நீருக்கு அருகில் தாழ்ந்து காணப்படுகின்ற கிளையை பற்றி பிடித்து அந்த மருத மரத்தின் உயரத்துக்கே ஏறி அந்த உயரத்தில் இருந்து அழகான குளக்கரையில் இருந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் வியக்கும் வகையில் ஆச்சரியமடையும் அளவிற்கு குளத்திலே அலைகள் உருவாகும்படி மேலிருந்து குதித்து குளத்தின் ஆழமான அடிக்கே சென்று அங்கே காணப்படுகின்ற மணலை கையில் எடுத்து வந்து காட்டிய ஒரு வஞ்சமில்லா கள்ளக்கபடமற்ற இளமை காலம் என்று தன்னுடைய இளமை காலத்தை பற்றி கூறி நிற்கின்றார். மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது பாடலை பார்ப்போம். இனி நினைந்திறக்கமாகின்று திணி மணற் செய்யுறு பாவைக்கு கொய்ப்பு தைத் தன் கயமாடு மகளிரொடு கைப்பிணைந்து தழுவு வழி தளித் தூங்கு வழி தூங்கி மறையனலறியா மாயமில்லாயமொடு உயர் சினை மருதத் துறை உரத்தாழ்ந்து நீர்நனி படிக்கோடேறி சீர்மிக கரையவர் மருளத் திரையகம் பிதிர நெடுநீர் குட்டத்து துடுமென பாய்ந்து குளித்து மணற்கொண்ட கல்லா இளமை அளிதோ தானே யாண்டுண்டு கொள்ளோ கொடித்தலை விழுத்தன்றூன்றி நடுக்குற்றிருமிடை முடிந்த சிலச்சொற்பெரும் மூதாளரே ஆகிய எமக்கே. இனி நினைந்திருக்கமாயிற்று திணிமணத்தையுரு பாவைக்கு கொய்ப்பு தைத் தன் கயமாடு மகளிரொடு கைப்புணைந்து தழுவு வழி தளித் தூங்கு வழி தூங்கி மறையனலறியா மாயமில் ஆயமொடு உயர்சினை மருதத் துறையுத்தாழ்ந்து நீர்நனி படிக்கோடேறி சீர்மிகக் கரையவர் மருளத் திரையகம் பிதிர நெடுநீர் குட்டத்து துடுமென பாய்ந்து குளித்து மனற்கொண்ட கல்லா இளமை அளிதோ தானே ஆண்டுண்டு கொள்ளோ கொடிதலை வெளுத்தன்றூன்றி நடுக்குற்றிருமிடை முடைந்த சிலச்சொற்பெருமோதாளரே ஆகிய எமக்கே. மாணவர்களே, இப்போது நாம் அரும்பதங்களுக்கான கருத்துக்களை பார்ப்போம். அரும்பதங்களுக்கான கருத்துக்களை பார்ப்போம். திணி மணல், செறிந்த மணல். செய்யுறு, செய்யப்பட்ட. பாவை, பொம்மை. கொய்ப்பூ, பறிக்கப்பட்ட பூ. தை, அணிந்து அல்லது சூட்டி. தன், குளிர்ந்த. கயம், குளம். தன் கயம் என்பது குளிர்ச்சியான குளம். ஆயம், கூட்டம். கைப்பிணைந்து, கைகோர்த்து. தழுவி, அணைந்த. தலி, அணைந்து. தூங்குவழி, தூங்கு. தூங்குவழி, தூங்கி. தூங்கு என்பது அசைந்து. அசைந்த வழி, அசைந்து. மறையென, மறைத்து செய்தல். அறியா, தெரியாத. மாயம், கள்ளக்கபடம். இலா, இல்லாத. சினை, கொப்பு அல்லது மரத்தின் கிளை. தாழ்ந்து, பதிந்து, பதிந்து. நனி, அண்மித்த. கோடு, கிளை. சினை என்பதும் கோடு என்பதும் கிளையை குறிக்கின்றது. சீர்மிக, அழகுமிக்க. கரையவர், கரையிலுள்ளோர். மருளல், வியக்க. திரையகம், நீரலைகள். பிதிர, தெரிக்க அல்லது மேலெல. நெடுநீர்குட்டம், நீண்ட ஆழமான குளம் அல்லது கொய்கை. துடும், இது வந்து ஒரு ஒலிக்குறிப்பு. நீரில் விழுகின்ற போது ஏற்படுகின்ற ஒரு சத்தம், துடும். கல்லா, சரிப்பிழை தெரியாத. எது சரி, எது பிழை என்று தெரியாத நிலை. அளிதோ, இறங்கத்தக்கதே. யாண்டு, எங்கே. தொடி, பூண்தலை, தலைப்பகுதி. கொடித்தலை, பூண் செறிந்த தலையையுடைய. விழுத்தண்டு, ஊன்றுகோல். நடுக்குற்று, தளர்வுற்று. இருமிடை, இருமலோடு இருமும்போது மிடைந்த, பாதிப்புற்ற. பெருமோதாளர், பெரும் முதுமையுடையோர். மாணவர்களே, இது சற்று பெரிய பாடல் என்பதால் தெளிவாக விளங்கிக் கொள்ளல் வேண்டும். இப்பாடலுக்கான பொருள் விளக்கத்தினை மீண்டும் பார்ப்போம். மாணவர்களே, இப்பாடலாசிரியரான கொடித்தலை விழுத்தண்டினார் தன்னுடைய இளமை கால நினைவுகளை எவ்வாறு மீட்டி பார்க்கிறார் என பார்ப்போம். எவ்வாறென்றால், இப்பொழுது நினைத்தாலும் எம் நிலையை நினைக்க நினைக்க எமக்கே இரக்கமாயிருக்கின்றதே. திணிவான மணலில் வண்டல் பாவை செய்து அப்பாவைக்கு பூச்சூட்டி குளிர்ந்த பொய்கையிலே விளையாடும் மகளிரோடு கைகோர்த்து விளையாடுவோம். அவர்கள் தலைவன இடத்தில் தழுவுவோம். அசைந்த இடத்தே அசைந்து ஒளிவு மறைவற்ற வஞ்சனையில்லாத இளம் மைந்தர் கூட்டத்துடன் விளையாடினோம். அத்தோடு உயரமான கிளையுடைய மருதமரத்தின் நீர்த்துறையில் படிந்த நீருக்கு அருகாக தாழ்ந்த கிளையிலே ஏறி அழகுமிக்க கரையிடத்து நிற்போர் வியக்கும்படியாக அலைகளிலே நீர்த்துளிகள் மேலெல ஆழத்தால் நெடிய குளத்தில் துடுமென்று ஒளியெழுப்ப குதித்து மூழ்கி ஆழத்தில் இருக்கின்ற மணலை கையால் எடுத்து வெளியே கொண்டு வந்து காட்டிய சரிப்பிழை அறியாத, அறியாமை மிகுந்த இளமை காலம் மிகவும் இனிமையானது என தனது இளமை காலம் பற்றி புலவர் வியந்து கூறியுள்ளார். இது புலவர் இளமை கால நினைவுகளை மீட்டி பார்த்து கூறியது. மாணவர்களே, அதே புலவர் இளமை கழிந்து போனதால் மன வருத்தமுற்று இவ்வாறு கூறுகிறார். எவ்வாறென்றால், இப்பொழுது எம்மை முதுமை வந்து சூழ்ந்து விட்டதே. இனி அத்தகைய இளமை கால விளையாட்டுகளையும் எங்களால் செய்ய முடியாதே. என் செய்வோம் என்றும், எமக்கு இப்போது அவ்விளமை எங்குள்ளதோ என்பதால் இளமை நீங்கி முதுமை வந்ததையும் பூன் பூட்டிய வளைந்த நுனியையுடைய ஊன்றுகோலை ஊன்றியுள்ளோம் என்பதால் இளமை காலத்தே ஓடியும் ஆடியும் தழுவியும் அசைந்தும் பாய்ந்தும் குதித்தும் மூழ்கியும் என பல்வேறு செயல்களையெல்லாம் எவ்வித உதவியும் இன்றி செய்த காலம் இளமை காலம். ஆனால் இப்போது நடப்பதற்கு கூட ஊன்றுகோலை ஊன்ற வேண்டிய நிலை வந்துவிட்டதே என கூறுவதாலும் உடல் தளர்வுற்று இருமலிடையே நெருங்கி சில வார்த்தைகளே வருகின்றன என கூறுவதாலும் முதுமை தம்மை சூழ்ந்து விட்டது இளமை கழிந்து விட்டதே என எண்ணி எண்ணி இறங்குவதால் தம்மை சூழ்ந்து விட்டமையை முதுமை தம்மை சூழ்ந்து விட்டமையை வெளிப்படுத்துகிறார். இப்பாடல் சம்பந்தமான மேலும் சில விளக்கங்களை பார்ப்போம். மாணவர்களே, இச்செய்யுள் இளமை கழிந்து மூப்பில் நின்று இறங்கி கூறியமையால் கையறு நிலையாயிற்று. கையறு நிலை என்பது முடியா நிலை. செய்யுளிலே வரும் கொடித்தலை வெளுத்தன்றூன்றி என்ற அடியே இச்செய்யுள் பாடிய புலவரின் பெயராயிற்று. செய்யுளிலே வருகின்ற கொடித்தலை விழுத்தண்டூன்றி என்ற அடியே இச்செய்யுள் பாடிய புலவரின் பெயராயிற்று. கொடித்தலை விழுத்தண்டினார். பொய்கை கரையில் செறிந்த மணலிடத்தில் வண்டல் பாவை செய்து பூச்சூடி மகிழ்ந்து விளையாடும் இளம் பருவ மகளிரின் செயல்கள் காட்டப்படுகின்றது. கள்ளக்கபடமற்ற இளம் மைந்தர்கள் மகளிரோடு கைகோர்த்து ஒளித்து செய்தல் அறியாத தழுவுதல்கள் செய்கைகள் காட்டப்படுகின்றன. இவர்கள் பொய்கையில் குதித்து மூழ்கி மணலை எடுத்து காட்டும் நன்மை தீமை தெரியாத இளம் பருவம் காட்டப்படுகின்றது. இவ்விளம் பருவம் கண்டு முதுமையுடையோர் இரக்கமடைகின்றனர். இதனால் கையறு நிலையாயிற்று. கையறு நிலையாயிற்று. முதுமையுடையோர் பூன் பூட்டப்பட்ட தலையுடைய பாரிய ஊன்றுகோலை ஊன்றியுள்ளனர். தளர்வடைந்து இருமலுடன் கூடிய பாதிப்புள்ள வார்த்தைகளை பேசுபவர்களாக பெருமுதுமை பெற்றவர்களாக இவர்கள் உள்ளனர். மாணவர்களே, இனி இச்செய்யுளில் இருந்து எவ்வாறான வினாக்கள் எழுப்பப்படலாம் என்று பார்ப்போம். இச்செய்யுளில் முதுமையாளரின் முதுமை எடுத்துரைக்கப்படுமாற்றை விளக்குக. மறையனல் அறியா மாயமில் ஆயமுடு என்ற பாடல் அடியினை விளக்குக. இப்பாடல் இடம்பெறும் இலக்கியம் யாது, இச்செய்யுளை பாடியவர் யார் போன்ற வினாக்கள் இப்பாடலிலிருந்து வினவப்படலாம். இன்று நாம் தரம் 11 தமிழ் இலக்கிய நூலில் உள்ள சங்கப் பாடல்கள் என்ற பகுதியில் இருக்கின்ற இரண்டு பாடல்கள் தொடர்பான விளக்கங்களை பார்த்தோம். குறுந்தொகை பாடல் ஒன்று, புறநானூறு பாடல் ஒன்று. இந்த பாடல் சம்பந்தமான விளக்கங்களை பார்த்தோம். மாணவர்களே, இச்செய்யுள்கள் சம்பந்தமான போதிய அளவு விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் என நம்புகிறேன். சரி மாணவர்களே, நாம் இத்துடன் இப்பாடப்பரப்பை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் ஒரு பாடப்பரப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். மாணவர்களே, வீட்டில் பாதுகாப்பான முறையில் இருந்து உங்கள் கற்றல் செயற்பாடுகளை சிறப்பான முறையில் முன்னெடுத்து செல்லுங்கள். இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலையில் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டிற்காக தன்னுடைய சேவையினை வழங்கி வரும் உவா வானொலிக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறும் நான் ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளாதேவி, விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயம், ஹல்துமுல்லை. நன்றி, வணக்கம்.